بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரல்ல அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மேற்கன் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் வாராவாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாங்கள் கடந்த வகுப்புகளில் தொழுகை தொடர்பான சட்டங்களை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலிருந்து தூய்மையுடைய சட்டங்கள், தூய்மை தொடர்பான சட்டங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தூய்மை என்று வரும்பொழுதோ அங்கே மிக முக்கியமாக ஒரு மனிதன் வந்து அசுத்தத்திலிருந்து தூய்மையாகுவது, அசுத்தமான அசுத்தத்திலிருந்து சுத்தமாவதைத்தான் என்ன செய்து இங்கே வந்து குறிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அசுத்தமான தனது ஆடையிலேயோ அல்லது தனது உடம்பிலேயோ அல்லது தான் இருக்கக்கூடிய இடத்திலேயோ அசுத்தம் படுமையானால், அசுத்தமான ஏதாவது ஒன்றை வந்து ஒன்று அவருக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்னால், அதனை நீக்குவது, அதனை சுத்தம் செய்வதைத்தான் தூய்மையாகுவது என்று நாங்கள் சொல்வோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எதுக்கெல்லாம் அசுத்தம் என்று சொல்லப்படும் சொன்னால், அசுத்தத்துக்குரிய வரைவு இலக்கணம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முஸ்லீம் எதை விட்டெல்லாம் தவிர்ந்து கொள்வது அவனுக்கு வந்து தவிர்ந்து கொள்வானோ அல்லது அது பட்ட இடத்தை வந்து கழுவுவது கடமையாகுமோ அதுக்குத்தான் என்ன செய்யப்படும், அசுத்தம் என்று சொல்லப்படும். அதாவது ஏதாவது ஒன்று பட்டு அதை வந்து கழுவுவான், அது வந்து அவனுக்கு ஒரு அருவறுப்பாய்க்கும், அதை கழுவுவான். அல்லது அது பட்ட இடத்தை வந்து கழுவுவான், அவன் உடம்புல பட்ட உடம்பு பட்ட இடத்தை கழுவான். அப்படி அந்த கழுவக்கூடிய அளவுக்கு, கழுவுவதை கடமையாக்கக்கூடிய அளவுக்கு எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், அசுத்தம் என்று சொல்லுவோம். அப்போ அசுத்தம் என்பதற்கு நாங்கள் முதலாவதாக என்ன செய்யணும், வரைவு இலக்கணம் தெரிய வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீம், அதாவது அல்லாஹுத்தால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து, அல்லாஹுத்தால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவை வைத்து என்ன செய்யலாம், அதை வந்து தீர்மானிக்கலாம் எதுவெல்லாம் அசுத்தம் என்று. நாங்கள் எந்த ஒரு அசுத்தம் எங்களுக்கு படும் பொழுதோ, எங்களை தீண்டும் பொழுதோ நாங்கள் அதை கழுவி அதனை நாங்கள் சுத்தம் செய்ய முடிச்சுப்போமோ அதுக்குத்தான் என்ன செய்யப்படும், அசுத்தம் என்று சொல்லப்படும். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த அசுத்தம் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து உடையிலோ உடலிலோ வந்து அசுத்தம் பட்டுவிட்டால் அது வந்து அதில் ரெண்டு நிலை கிடைக்குது. எப்படி ரெண்டு நிலைன்னு சொன்னால், அது வந்து பார்வைக்கு தென்படக்கூடிய மாதிரியான அசுத்தமாக இருந்தால், பார்வைக்கு தென்படக்கூடியது. இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியுது வந்து ஒரு குழந்தை வந்து என்ன செய்யுது, நம்ம மடியிலேயோ நம்ம வச்சு கொண்டிருக்கும் போது என்ன செய்யுது, அது வந்து திருநீர் கழிச்சு விடுது அல்லது வந்து இரத்தம் படுது. இந்த மாதிரி எங்களுக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, ஒரு அசுத்தம் எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும், அந்த அசுத்தத்தை வந்து நாங்கள் கழுவுவது கடமையாகும். பார்வைக்கு தெரிகிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய, அசுத்தம் படுது அல்லது மலமோ சலமோ பிள்ளைகளுடைய ஏதோ ஒரு ஒன்று படும் பொழுதோ அது பார்வைக்கு தெரியக்கூடியதாக இருந்தால் அதை வந்து கழுவுவது வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, கடமையாகின்றது. அதே நேரத்தில் வந்து கழுவியதுக்கு பின்னால அந்த இரத்தம் பட்ட இடம் அல்லது இந்த மாதிரி அந்த மலம் பட்ட இடத்துல வந்து நாங்கள் கழுவிட்டோம், கழுவினதுக்கு பின்னால கூட அவனுடைய சுவடு எஞ்சி இருந்தால், அவனுடைய சுவடு ஏதாவது சும்மா ஒரு வட்டம் அமைப்பில் அல்லது ஏதோ ஒரு அமைப்பில் வந்து அவனுடைய சுவடு எஞ்சி இருக்குமே ஆனால் அதை என்ன செய்ய தேவையில்லை, நம்ம கழுவுறதை நம்மளுக்கு கடமை. அதுக்கு மேலே அந்த சுவட்டையும் எப்படியாவது நீக்கிடணும், அது பட்ட அது இருந்தால் கூட அதுவும் நஜிஸ்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நினைக்க வேண்டியதில்லை. அது அந்த மாதிரி சுவடு இருப்பது வந்து என்ன செய்யாது, அது குற்றமாக ஆகாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமை, இது வந்து பார்வைக்கு தென்படக்கூடியது. பார்வைக்கு தென்படாத அசுத்தத்தை பொறுத்தவரையில் வந்து நம்மளுக்கு தெரியாது எந்த இடத்துல பட்டுச்சுன்னு தெரியாது. உதாரணத்துக்கு சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் துளிகள் வந்து பட்டுச்சு அல்லது வந்து ஏதாவது ஒரு அசுத்தம் வந்து நம்ம பாதையில் நடந்து போகும்போது அசுத்தம் பட்டுச்சு, எந்த இடத்துல சரியாக பட்டுச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்படி கண்ணுக்கு புலன்படாத நம்மளுக்கு அசுத்தம் பட்டதுன்னு தெரியுது ஆனால் பார்வைக்கு புலப்படாது. அந்த மாதிரியான அசுத்தத்தை பொறுத்தவரையில் வந்து அது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல பட்டிக்கும் என்பது வந்து நம்மளுக்கு தெரியுதோ அந்த இடத்த வந்து ஒரு தடவை கழுவிக்கொண்டாலும் போதுமானது என்பதுதான் இந்த அசுத்தத்துடைய விஷயத்தில் வந்து நாங்கள் அதாவது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அசுத்தம் பட்ட ஒருவர் வந்து அந்த அசுத்தத்தை வந்து நீக்குவதில் அசட்டையாக இருக்க முடியாது. அசுத்தம் பட்டதுக்கு பின்னால் அவருக்கு புலப்படக்கூடிய அசுத்தம் இருக்கலாம், அல்லது புலப்படாத அதாவது கண் பார்வைக்கு தென்படாத அசுத்தமாக இருக்கலாம். இந்த அசுத்தம் விஷயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது, ஒரு அசட்டையாக புள்ளதானே சிறுநீர் கழிச்சு, பிள்ளைகளுடைய சிறுநீரப்பு அதில் வந்து ரெண்டு விஷயம் மிகுது, அதை நம்ம பின்னால் சொல்லுவோம் இன்ஷால்லா. ஆனால் மிக முக்கியமாக வந்து அசுத்தம் படுமையானால் அந்த அசுத்த விஷயத்தில் வந்து அது கண்ணுக்கு தென்படக்கூடிய அசுத்தமாக இருந்தாலும் தென்படாத அசுத்தமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது, அசட்டையாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் எப்பயுமே தூய்மையானவனாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து இஸ்லாமியங்களுக்கு அழகாக வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி அசுத்தம் விஷயத்திலே வந்து அசட்டையாக இருந்தவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இமாம் முஸ்லிம் அவர்கள் வந்து கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தம் தொடர்பான அந்த பாடத்திலே 439 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து ரெண்டு பேருடைய கபரை ரசூல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஹதீஸ், ரெண்டு பேருடைய கபரை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க சொல்றாங்க வந்து இந்த ரெண்டு கபரில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன ஃபகான எம்ஷி பின் நமீமா, அவர் என்ன செய்வார், ஒருத்தர் வந்து மக்களுக்கு மத்தியில வந்து இந்த கோல் புறம் இந்த இதெல்லாம் என்ன செய்யறது, புறம் பேசி தெரியக்கூடியவராக இருந்தாரு, அதனால அவர் கபரில் என்ன செய்யறாரு, தண்டிக்கப்படுறாரு. மற்றவரை பொறுத்தவரை அம்மல் ஆஹரு அவருடைய அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்களுக்கு மறைவான இடத்தில் சென்று கழிக்காமல் என்ன செய்வார், அவர் வந்து வெளிப்படையாக அவர் வந்து அந்த சிறுநீர் கழிக்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் வந்து மறைக்க மாட்டாரு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அதில் இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு சொன்னா அதான் நமக்கு தேவையான இன்னொரு அறிவிப்பு வந்துக்குது. அந்த அறிவிப்பு எப்படி வந்துச்சு சொன்னா வகானல் ஆஹரு லா யஸ்தன்ஜிஹு அனில் பௌலி அவ் மினல் பௌலி, அதாவது அடுத்தவர் ஏன் தண்டிக்கப்படுறார்னு சொன்னால் ஒரு அறிவிப்பில் வந்து அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுதோ மக்களுடைய பார்வையை விட்டு மறைக்க மாட்டாரு என்று வந்து இன்னொரு அறிவிப்பில் எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறுநீர் கழிக்கும் போது அதனை வந்து சுத்தம் செய்ய மாட்டார், அதை வந்து சுத்தம் செய்வதை விட்டு சுத்தம் செய்ய மாட்டார் அவர், அதனால் அவர் தண்டிக்கப்படுகின்றார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனை நாங்கள் என்ன செய்யறோம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் வந்து 439 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் சுத்தம் விஷயத்தில் வந்து மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனம் இல்லாமல் அசட்டையாக இருப்பானே ஆனால் அவன் வந்து அதுக்கு வந்து அவன் என்ன கபூரில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இது ஒரு 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 சீரியஸான ஒரு நிலைமை, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்பதனை ஒரு முஸ்லீம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஹதீஸை வந்து நாங்கள் செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய இஸ்லாம் வந்து என்ன செய்து சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அத்தஹூர் சத்துருல் ஈமான், சுத்தத்தை பொறுத்தவரையில் வந்து ஈமானுடைய ஒரு பாதி என்று சொல்லக்கூடிய அளவு கூட இஸ்லாமிய செஞ்சுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், குறிப்பாக அல்லாஹுவை நெருங்குகின்ற போது, அல்லாஹோடு தொடர்படுகின்ற போது, தொழுகையில் ஈடுபடும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய ஆடை சுத்தம், அவனுடைய இடத்தினுடைய சுத்தம், இதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய திருமறையில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்து முத்தஸ்ஸிருடைய 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன, வசியா அதாவது நபியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டளையாக அல்லாஹ் சொல்கின்றான் என்ன செய்ய வேண்டும், வஸியாபக உங்களது ஆடையை வந்து ஃபதஹிர் நீங்க சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமா இல்லை அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு ஒரு ஏவலாகத்தான் அது இருக்கின்றது. எனவே சுத்தம் விஷயத்தில் அசுத்தங்கள் பட்டு அசுத்தம் பண்றதுன்றது ஒரு 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 சாதாரண விஷயம், அதாவது வந்து அசுத்தம் நாங்கள் என்ன மனிதர்கள் என்ற வகையில் அசுத்தம் வந்து நம்மளுக்கு சில வேலைகளை படலாம், ஆனால் பட்டு விட்டால் அதை வந்து சுத்தம் செய்வதில் வந்து என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லீம் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், அதிலே அசட்டையாக இருந்துவிடக்கூடாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த செய்திகளூடாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஆடையில் படக்கூடிய சுத்தத்தை அசுத்தத்தை பொறுத்தவரையில் நான் மேலே சொன்னதை போன்று அது புலப்படக்கூடிய அசுத்தமாக இருந்தால் அந்த அதை போகும் வரைக்கும் கழுவ வேண்டும். ஆனால் கழுவினத்துக்கு பின்னால் ஏதாவது அதனுடைய எச்சம் அதாவது சுவடுகள் ஏதாவது இருக்குமே ஆனால், குறிப்பாக சிறுநீர் உடைய இது அசுத்தமாக இருந்தால் அல்லது வந்து இரத்தத்துடைய அசுத்தமாக இருந்தால் நம்ம கழிவினத்துக்கு பின்னாலும் அதனுடைய என்ன செய்யும் சுவடுகள் இருக்கும். அப்படி சுவடுகள் இருக்கும் சொன்னால் அது குற்றம் இல்லை, ஆனால் அது போகும் வரைக்கும் அந்த அசுத்தம் போகும் வரைக்கும் கழுவ வேண்டும். இது வந்து புலப்படக்கூடியது, வெளியே தெரியக்கூடியது. புலப்படாத அசுத்தம் உடம்பில் படக்கூடிய அல்லது ஆடையில் படக்கூடிய புலப்படாத அசுத்தத்தை பொறுத்தவரையில் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கழுவி அதனை எந்த இடத்துல பட்டிருக்கும் என்ற எங்களுக்கு அந்த எண்ணம் எங்களுக்கு அந்த தெரியுதோ, நாங்கள் இந்த இடத்துல பட்டிருக்கும் என்று நாங்கள் ஊகிக்கின்றோமோ அந்த இடத்தை வந்து ஒரு முறையாவது கழுவிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் செய்கின்றோம் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் சொல்றாங்க, வந்து கிதாபுல் ஹைத் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான அந்த அந்த பாடத்தில் இமாம் புகாரி அவர்கள் 297 இலக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து என்ன செய்யுங்கள், நீங்க வந்து தண்ணீர் மூலமாக அந்த மாதவிடாய் பட்டடத்தை நீங்க கழுவுங்கள். கழுவி விட்டு என்ன செய்யுங்கள், அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் தொழுங்கள். சும்மா துசல்லி ஃபீஹி, அதுக்கு பின்னால் வந்து அதே ஆடையோட, அதாவது இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது நம்ம மக்கள் வந்து அசுத்தம் பட்டுவிட்டால் அதை கழுவ வேண்டும் என்ற அந்த சட்ட நிலையை பற்றி யோசிப்பதை விட உடனே மாத்திடுது. ஏன்னா நம்ம மக்களுக்கு இன்றைக்கி என்ன, ஒன்றுக்கும் மேற்பட்ட 10, 20, 25 சொல்லி என்ன செய்யும், ஒவ்வொருவருக்கும் ஆடைகள் இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அந்த மாதிரி ஆடை இருக்கல, ஒரு ஆடையோட இரண்டு ஆடையோட, ஒரு ஆடையை கழுவி காயும் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வெளியே வராமல் அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட சஹாபாக்கள்லாம் நிறைய இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த மாதிரியான அந்த சமுதாயத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஆடையில வந்து அசுத்தம் பட்டுவிட்டால் அந்த அசுத்தத்தை நீக்கி விட்டு, அந்த அசுத்தத்தை வந்து கழுவி விட்டு அதே ஆடையோட நீங்க என்ன செய்யலாம், தொழலாம், அதே ஆடையை நீங்க வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் என்பதை இஸ்லாம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்துல வந்து நிறைய முஸ்லீம் என்ன செய்யறார்கள், அசுத்தம் பட்டா என்னமோ அதை அப்படியே கலட்டிடணும், அதை அப்படியே மாத்திரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து பிழையானது. அதாவது உங்களால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா மாத்திக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து மாத்தித்தான் ஆகணும், இஸ்லாம் வந்து மாத்த சொல்லுகின்றது, அதாவது அசுத்தம் பட்ட ஆடையை மாத்த சொல்லுகின்றது. அப்படி ஒரு சட்ட நிலையை எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் சொல்ல முடியாது. அதை வந்து தாராளமாக கழுவிக்கொண்டு அதே ஆடையோட நம்ம தொழுவுரத்தில் மலம் பட்டதாக இருக்கலாம், சலம் பட்டதாக இருக்கலாம், மலசலம் பிள்ளைகளுடைய அல்லது என்ன இரத்தம் பட்டதாக இருக்கலாம், இப்படி எந்த அசுத்தமாக இருந்தாலும் கூட அதனை வந்து கழுவிக்கிட்டு அதே ஆடையோட தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 297 இலக்கத்தில் அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நாடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் வந்து என்ன, அந்த ஆடை அல்லது உடம்புல வந்து பட்ட அந்த அசுத்தத்தை வந்து அது போகும் வரைக்கும் கழுவுறது. அதுக்கு போனதுக்கு பிறகு அதில் அச்சுச்சங்கள் இருந்தால் பரவாயில்லை என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த அதாவது பட்ட அந்த ஆடையில் பட்ட அந்த ஆடையோட, அதாவது இதில் வந்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், இதில் ஒரு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், அதாவது இதை பற்றி கணக்கெடுக்காமல், அது சின்ன பிள்ளையோட மூத்திரம் தானே, சின்ன பிள்ளையோட மலை சலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆடையோட அதை கழுவுறதுக்கு சோம்பேறித்தனமாக அல்லது அதை மாற்றுவதற்கு சோம்பேறித்தனமாக அப்படி அதே ஆடையோட தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அவருக்கு என்ன செய்து அசுத்தம் என்பது தெரியுது, அதுக்கப்புறம் மறந்துருச்சு, அவருக்கு மறதி ஆயிடுச்சு. ஏன்னா பட்டத்தை கழுவ நினைக்கிறா, வீட்டில் தாய் வந்து பிள்ளைகளை வச்சுட்டிருக்கிறா, கழுவ நினைக்கிறா, ஆனால் அதுக்கு மறந்துருச்சு, அவருக்கு பட்டது காஞ்சிருச்சு, அவருக்கு விளங்கலை, அது அதோட போய் தொழுவிட்டான்னு சொன்னால் அது வந்து அவருக்கு மறதி என்பது காரணத்தினால வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தொழுகை. ஆனால் தெரிந்து கொண்டு இதெல்லாம் கழுவி கழிக்க முடியாது, அது குளிர்காலத்தில் வந்து இதெல்லாம் கழுவ போனால் என்ன உடம்புல பட்டால் குளிராய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டையாக அதை விட்டுட்டு தொழுகிறான்னு சொன்னால், அந்த அசுத்தத்தை நீக்காமல் தொழுகிறான்னு சொன்னால் அவனோட தொழுகை என்ன செய்யாது, அங்கீகரிக்கப்படாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே நேரத்தில் வந்து இது வந்து உடம்புல மற்றும் ஆடையில் பட்ட அசுத்தத்தை பொறுத்தவரையிலான சட்டங்கள் தான் நாங்கள் இப்போ சொன்னது. அதனால் தரையில் அசுத்தம் படுமையானால் அந்த தரையுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொன்னால், குறிப்பாக மண் தரையாக இருந்தால், மண்ணால் செய்ய இந்த முழுகப்பட்ட பழைய காலத்து வீடுகள், நம்ம வீடுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் பழைய காலங்களில். அப்போ அந்த மாதிரியான நிலைமை இருக்கும் சொன்னால் அதில் வந்து அசுத்தம் பட்டு விட்டால் அதாவது அதில் வந்து அசுத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தரையில் என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே தொழ முடியாது, அந்த ரூம்லேயோ அந்த இடத்துல வந்து அந்த நம்ம நினைக்கிற இடத்துல வந்து அசுத்தம் இருந்தால் தொழ முடியாது. அப்போ அந்த அசுத்தத்தை வந்து முழுமையாக அங்கிருந்து நீக்க வேண்டும். அப்போ இதில் வந்து அது வந்து மண்ணால் உள்ள சிமிந்தி மண்ணால் உள்ள தரையாக இருந்தால் அதில் வந்து ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி விடுவதன் மூலமாக அது என்ன செய்து சுத்தமாகின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பேன் நாங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு கிராமப்புறத்து அரபி ஒருவர் வந்து ரசூல்லாவுடைய மஸ்ஜிதுக்குள்ள ரசூல்லாவுடைய பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்கிறாரு, சிறுநீர் கழிச்சிடுறாரு, பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிச்சிறார். அப்போ பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிச்சா சஹாபாக்கள்லாம் மிக கடுமையாக கோவப்படுறாங்க. நாங்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய இடம், எங்களுக்கு இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான இடம், அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம், பள்ளி வாசலுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கடுமையாக கோவப்படுறாங்க, அடிக்க முற்படுறாங்க அவரை. அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து சமாளித்து விட்டு சொல்றாங்க வந்து தாவஹூ அவரை விட்டு விடுங்க, விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க அதுல வந்து ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி விடுங்க. அதுல சிறுநீர் என்று சொன்னால் என்ன, மலம் என்று சொன்னால் அது மலத்தை வந்து அந்த இடத்துல நீக்கணும், நீக்கிட்டு தான் தண்ணீர் ஊற்றணும். ஏன்னா மலத்துக்கு மேலே தண்ணீர் ஊற்றா இன்னும் அது மோசமாக போயிடும். மலம் மலமாக இருக்கும் சொன்னால் அதை நீக்கணும். ஆனால் தண்ணீர் வந்து சிறுநீர் வந்து திரவமானது, அப்போ அது வந்து அப்படியே பூமிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன செய்யறீங்க, ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 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 என்ன ஒரு 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 அன்பான அந்த 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 முறையை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தான் செய்த குற்றத்துக்காக தான் செய்த பிழைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணையோடு அணுகினார்கள் என்பதை பார்த்து அந்த அந்த கிராமப்புறத்து அரபி வந்து உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அல்லாஹ்விடத்த துஆ செய்றாரு, யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மதுக்கும் மட்டும் நீ அருள் புரியு, எங்களோட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு அருள் புரியாதே, அப்படி துஆ கேட்ட அளவுக்கு அவர் என்ன செய்றாரு, அவரோட உள்ளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையின் காரணமாக. அப்ப இந்த செய்தியில வந்து உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அந்த பட்டடத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஊத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீடுகளுடைய அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலும் வந்து என்ன எல்லாமே இந்த டைல்ஸ் பிடிக்கப்பட்ட மாபல் பிடிக்கப்பட்ட வீடுகளாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிச்சிக்கிறான்னு சொல்லுங்க, ஒரு பிள்ளை சிறுநீர் கழிச்சிக்கிறான் அல்லது மலம் நீக்குது இந்த மாதிரி இருந்து சொன்னால் மலமாக இருந்தாலும் என்ன செய்யணும், எடுத்துடணும் அதை வந்து அது அது திண்மமானது. அப்போ திரவமானதாக இருந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் வாழை தண்ணீரை ஊற்றிவிட்டா இன்னும் மற்ற இடத்துக்கெல்லாம் போயிடும், மற்ற இடத்துக்கெல்லாம் போகுமா இல்லையா, மற்ற இடத்துல நாசமாயிடும். அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரியான பூமியாக அதாவது மண் இருக்கக்கூடிய தரையாக இருந்தால் அதில் வந்து வலுவாறு தண்ணீர் ஊற்றிட்டா போதுமானது. ஆனால் டைல்ஸோ அல்லது மார்பிள் இந்த மாதிரியான இன்றைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம வந்து முதலாவதாக வந்து அந்த இடத்துலேருந்து அந்த அசுத்தத்தை வந்து மொப்பின் மூலமாகவோ ஏதோ ஒரு அமைப்பில் வந்து அதை எடுக்கணும், எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தண்ணீரை ஊற்றணும், தண்ணீரை ஊற்றி தண்ணீரால் தொடச்சி விடணும். அப்போ அந்த மாதிரியான அமைப்பை வந்து நம்ம செய்து கொள்ளணும் என்பதை வந்து விளைக்கணும். அதே போல் வந்து அசுத்தம் வந்து திரவப்பொருளாக இருந்தால் அது காய்ந்து விடுவதன் மூலமாக தரை சுத்தமாகின்றது. அசுத்தம் வந்து தரையில பட்டு மண்ணான தரையில பட்டு அது வந்து திரவப்பொருளாக இருந்தால் அது செய்யும் காஞ்சி அது இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம், இப்போ ஒரு பூமியில் வந்து நம்ம துளப்போகிறோம், ஒரு இடத்துல வெளியில் போய்க்கிறோம் துளப்போகிறோம், துளப்போகும் போது அந்த இடம் வந்து ஒரு வெட்ட வழி ரசூலுல்லாஹி சொன்னாங்க வந்து என்ன ஜோயிலத்திலியல் அருள் அருள குல்லுஹா மஸ்ஜிதம் வத்தஹூரா, எனக்கு வந்து என்ன செஞ்சுக்குது பூமியை வந்து அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான் முழு பூமியை வந்து எனக்கு தொலக்கூடிய இடமாக ஆக்கிக்கிறான். ஆனால் என்ன மையவாடிகளையும் இந்த மையவாடிகளையும் கபரஸ்தான்களையும் அதே நேரம் வந்து அசுத்தமான இடங்கள் ஒட்டகம் கட்டக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் தொழலாம்னு ரசூலா சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், போல நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பூமியில் வந்து ஒரு வெறும் வெட்ட வெளியான பூமியில் நாங்கள் தொலைப்பாக்குறோம், தொலை அனுமதிக்கப்படாத இடங்களில் அனுமதிக்கப்பட்ட பொதுவான எல்லாமே அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாத இடங்கள் எங்களுக்கு தெரியும் பொதுவான இடத்துல நம்ம தொலைப்பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து அசுத்தம் பட்டிக்குமா இல்லையா, அந்த மண் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு லெப்பில் கொண்டு எடுத்து வச்சு இதில் இதில் என்ன இந்த நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன மனசலம் கழிச்சிக்கிது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியறதுக்கு அசுத்தம் இருந்தால் தான் அது என்ன அசுத்தமாகும். அதில் நேற்று வந்து என்ன நாயோ பூனையோ வந்து மூத்திரம் பஞ்சிட்டு போய்க்குது மலசலம் சலம் கழிச்சிக்குதுன்னு சொன்னால் அது வந்து காஞ்சிருச்சு அது சுத்தமாயிரு. அதில் வந்து நம்ம வந்து அப்போ நம்ம போகிற இடத்துல என்ன ஒரு வாளி தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு வரும், ஒன்றாவது அந்த தண்ணீரை வந்து ஊற்ற வேண்டி வரும், அப்படி தேவையில்லை. அதாவது நம்மளுக்கு முன்னால நடக்குது, நம்மளுக்கு முன்னால பூமியில தரையில வந்து அசுத்தம் செய்யப்படுதுன்னு சொன்னால் அது திரவமாக இருக்கும் சொன்னால் அதுக்கு மேல ஒரு வாளி தண்ணீரை ஊற்றினா போதுமானது. அது திண்மமாக இருக்கும் சொன்னால் திண்மத்தை நீக்கிட்டு அதுக்கு மேல தண்ணீரை ஊற்றினா போதுமானது. ஆனால் நம்மளுக்கு முன்னால நடக்கல, திரவமான ஒரு அசுத்தம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு, நம்மளுக்கு அதாவது நம்ம இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னால நம்ம கண் முன்னால் நடக்காம நம்மளுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நடந்தது, ஆனால் அது காஞ்சிருச்சு, அது காய்ஞ்சு போச்சிருச்சு சொன்னால் அது என்ன செஞ்சிடும், அது சுத்தமாகின்றது. அப்போ அந்த இடத்த வந்து நம்ம இன்னொரு தடவை சுத்தம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது என்பதை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து விளைவிக்கணும். அசுத்தம் வந்து திடப்பொருளாக இருந்தாலோ அதை வந்து என்ன செய்யணும், நீக்கினாலே தவிர அது சுத்தமாகாது, அந்த இடத்த கட்டாயமாக அதை நீக்க வேண்டும். இப்போ நீக்கும் போது மண்ணோட சேர்த்து அந்த அதனுடைய இது இல்லாமல் நீக்கலாம் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு மேலே தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீக்கிறோம், நம்ம நீக்கிறது பிறவும் அதனுடைய சில சில அச்சு சுற்றங்கள் இருக்க சொன்னால் அதை தண்ணீரை ஊற்றுவிட்டால் போதுமானது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யறோம், விளங்குகின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நல்லார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி இந்த அசுத்தத்தை சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் வந்து ஆடையில் பட்டா எப்படி, உடம்புல பட்டா எப்படி, அதே தரையில் பட்டா எப்படின்ற இந்த வித்தியாசங்களை வந்து நாங்கள் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த அசுத்தங்கள் படுகின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், மூன்று நிலைமைகள் வந்து ஏற்படும். அதாவது வந்து ஒரு நிலைமை எப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து மிக தெளிவாக அசுத்தம் பட்டது தெரியும், உடம்புலையோ அல்லது ஆடையிலையோ அல்லது தரையிலேயோ பூமியிலேயோ பட்டது தெரியும்னு சொன்னால் அந்த இடத்த வந்து கட்டாயமாக என்ன செய்யணும், அவர் வந்து சுத்தம் செய்யணும். அதே நேரம் வந்து ரெண்டாவது நிலைமை என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து என்ன செய்யும், அவருக்கு சரியா தெரியுதில்லை, அதாவது கண்முன்னுக்கு நடக்கல, ஆனா அவர் யோசிக்கிறார் வந்து இது இங்கதான் இருக்கும், அவருடைய எண்ணம் வந்து அவருடைய புத்தியால வந்து அவருக்கு யோசித்து இந்த என்ன முடிவெடுக்க முடியுது, இந்த இடத்துல பட்டிக்கணும். உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஒரு அவருடைய ஆடையில ஒரு அசுத்தம் பட்டன்னு வைங்க, ஆடையில வந்து அவர் வெளியே போகும்போது பட்டிக்கணும் சொன்னால் ஆடையுடைய கீழ்ப்பகுதி தான் பட்டிக்க வாய்ப்புக்குது, அவர் வந்து மேல் பகுதியெல்லாம் கழுவிட்டிக்கணுமா, ஆடையில மேல் அவருடைய மேல போடுற ஆடையெல்லாம் கழுவணுமா, தேவையில்லை. அப்ப அவருக்கு அவருடைய புத்தியால் அவருக்கு தெரியும் வந்து இந்த இடத்துல தான் பட்டிக்கும்னு சொல்லி, அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் பட்டிக்கும் அவருக்கு அவருக்கு முடிவெடுக்க முடியும்னு சொன்னால் அந்த இடத்தையும் என்ன செய்யணும், கழுவ வேணும். ஆனால் மூன்றாவது நிலைமை என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து என்ன எந்த இடம்னு சரியா தெரியாது, எந்த இடம்னு சொல்லி சரியா தெரியாது. அப்ப இந்த மாதிரியான நிலைமையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அவருக்கு இந்த முதல் இரண்டு நிலைமைகளையும் வந்து அவருக்கு இடம் தெரியுது, அவர் கண்ணுக்கு முன்னால் நடக்குது, ரெண்டாவது வந்து அவர் கண்ணுக்கு முன்னால் நடக்கல, ஆனாலும் அவருக்கு புத்தியால யோசித்து என்ன முடிவெடுக்க முடியும். அப்ப இந்த ரெண்டு நிலைமையிலையும் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த கழுவிடணும். ஆனால் மூன்றாவது நிலைமை நம்மளுக்கு எந்த இடம்னு முடிவெடுக்க கூட முடியாமிக்குது, அப்படியான நிலைமையில வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த இடம் வந்து பட்டிருக்கும்ன்ற எங்களுக்கு அந்த சிந்தனை எங்களுக்கு போதோ, எதை வந்து நம்மளுக்கு தீர்மானிக்க முடியும், இதுக்காக வேண்டி ஒரு முஃப்திக்கு கால் பண்ணி அவர்கிட்ட வந்து ஃபத்வா கேட்டு அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம யோசித்து வந்து எந்த இடம் என்று சொல்லி அந்த எங்களுடைய எண்ணம் வந்து மிகையாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து கழுவுறது கழுவிக்கொள்றது, அப்படி கழுவிக்கொண்டா போதுமா. நம்ம சில நேரம் எடுத்த முடிவு பிழையாக கூட இருக்கலாம், நம்ம எடுத்த முடிவு வந்து பிழையாக கூட இருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு நம்ம பார்க்கிறோம் நம்மளுக்கு முடிவெடுக்க இல்லாமல் இந்த இடத்துல பட்டிக்குமா இந்த இடத்துல பட்டிக்குமா, ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு அதில் எந்த பக்கம் பட்டி அப்படி நம்மளுக்கு முடிவெடுக்காமிக்குன்னு சொன்னால், முடிவெடுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் எந்த இடத்துல இருக்கலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு வருதோ அந்த இடத்த கழுவிக்கொண்டா போதுமானது என்பதை வந்து உலமாக்கள் எங்களை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் இதை வந்து ஷரஹுல் மும்தி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இமாம் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து இந்த சட்ட நிலைகளை வந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த உடல் மற்றும் ஆடை மற்றும் நம்மளுடைய பூமியில் படக்கூடிய தரையில் படக்கூடிய சுத்தங்கள் விஷயத்தில் வந்து அசுத்தங்கள் விஷயத்தில் வந்து நாங்கள் இப்படி நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கு, கட்டாயமாக அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, மழை நீர் மற்றும் கடல் நீர் போன்றவை தொடர்பாகவும் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த மழை நீர் கடல் நீர் போன்றவை எல்லாம் என்ன சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்த முடியும். சிலர் என்ன செய்வாங்க வந்து கடல் நீரை வந்து சுத்தம் செய்ய முடியாது, சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்த முடியும்னு சொன்னால் அதில் வந்து குளிக்கலாம், உதவு செய்யலாம், குளிப்பதன் மூலமாக எங்களுடைய குளிப்பு கடமை நீங்கும், உதவு செய்வதன் மூலமாக எங்களுடைய சிறு தொடக்கு நீங்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்து தண்ணீரால அல்லது லைன் தண்ணியால இதால நம்ம வந்து சுத்தம் செஞ்சால்தான் சுத்தம் நீங்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிப்பாங்க. இப்படி ஒரு எந்த ஒரு அதாவது இஸ்லாம் வந்து இப்படி இந்த தண்ணியால தான் நீங்க கிணத்து தண்ணியால தான் நீங்க சுத்தம் செய்யணும் என்று சொல்லி இஸ்லாம் சொன்னதாக நம்ம எங்கேயுமே பார்க்கறதுக்கு இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமா சொல்லிக்கிறாங்க, கடல் தண்ணியை பத்தி சொல்லும் பொழுது ஹுவத் தஹூரு மாஹு அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதே அந்த கடல் தண்ணியை பத்தி கேட்ட நேரத்தில் அந்த கடல்ல வாழ்ற பிராணிகளை பத்தி அதை சாப்பிடலாமான்ற சம்பந்தமா கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் பிராணிகளுடைய சட்டத்தை மாத்திரம் சொல்லாமல் ஹுவத் தஹூரு மாஹு, கடல் தண்ணி வந்து சுத்தமானது, அதனுடைய அதுல செத்தவைகளும் சுத்தமானது. கடல் தண்ணியில வாழக்கூடிய செத்தவைகள் அதை வந்து அறுக்கணும்ன்ற தேவை கிடையாது, அதை வந்து உயிரோட பிடிச்சு அறுக்கணும்ன்ற தேவை கிடையாது, செத்தவைகளும் ஹலாலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் தொடர்பாக கடல் தண்ணீர் தொடர்பாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கடல் தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு இஸ்லாத்துல முழுமையாக அனுமதி இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை வந்து ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. ஒரு முறை நாங்கள் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம இந்த ஹப்ஜி தவா நிலையம் சார்பாக ஒரு அதாவது மாற்று மத நண்பர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி போன்ற ஒரு அமைப்பில் செஞ்சிருந்தோம். எங்கள் இந்த கஃப்ஜியில் வந்து நம்ம இங்கே கஃப்ஜியில் இந்த கடல் அருகத்தில் குரணிச்சில் வந்து செஞ்சிருந்தோம். அப்போ செஞ்சிருக்கும் போது வந்து சலா டைம் ஆயிடுச்சு, முஸ்லீம்களும் வருவாங்க, முஸ்லீம்களும் பங்கு கொள்வாங்க, என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யறதுக்கெல்லாம் வருவாங்க. இப்போ வந்திருந்த நேரத்தில் வந்து நம்ம சலா டைம் ஆயிடுச்சு, அசர் தொழுக அல்லது மகரிப் தொழுகன்னு நினைக்கிறேன். சலா டைம் ஆனது போனது வந்து நம்ம அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு போகிறோம், தொழுகிறதுக்கு பார்க்குறோம். போகிற நேரத்தில் வந்து பள்ளிக்கு போய் பார்த்தா பள்ளியுடைய பாத்ரூமில் தண்ணி கிடையாது, பாத்ரூமில் தண்ணி கிடையாது, நிறைய பேருக்கு உதவு எடுக்கணும், தண்ணி கிடையாது. அப்போ வந்து கேட்குறாங்க வந்து உதவு எடுக்கணும் என்ன செய்ய, தண்ணி இல்லை தயமன் செய்வா, கடல் முன்னாலைக்குது. அக்கள் கேட்குறாங்க வந்து உதவு எடுக்க என்ன செய்யறது, தண்ணீர் இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ கடல் தண்ணியில் போய் ஒருத்தர் கேட்குறாங்க கடல் தண்ணி உதவி செய்யலாமா, அது எப்படி கடல் தண்ணி ஒழிச்சுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் இப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறாங்க, கடல் தண்ணியில் ஒழி செய்யக்கூடாது. கடல் தண்ணி குளிக்கிறீங்களா இல்லையா, குளிக்கிறீங்க, குளிப்பாங்க, சாதாரணமாக குளிப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைச்சு குளிக்கிறாங்க. ஆனால் உதவி செய்யறதை பற்றி அது கடல் தண்ணி அது உப்பு தன்மையாகிறதால அது என்ன அசுத்தம் மாதிரி நினைக்கிறாங்க. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை அப்படி எதுவுமே என்ன செய்யாது கிடையாது, அதில் வந்து உப்புத்தன்மை இருந்தாலும் கூட அது வந்து அசுத்தம் கிடையாது, தாராளமாக அந்த தண்ணியில் வந்து தொடர் அதில் வந்து உதவி செய்யலாம் என்று நாங்கள் மக்களுக்கு சொன்ன நேரத்தில் மக்கள் எல்லா மக்களும் போய் அதாவது உதவு இருந்தவர்களை தவிர உழு இல்லாதவர்கள் உதவு இல்லாதவர்கள்லாம் கடலில் போய் உதவி செஞ்சுட்டு வந்தார்கள் என்ற அந்த செய்தி இப்பொழுது ஞாபகம் வருது. இந்த கடல் தண்ணியும் மழை தண்ணீரும் வந்து சுத்தமானது, சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம் என்ற இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே அவ்வாறே வந்து என்ன பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை வந்து சுத்தம் செய்வதற்கு மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சொன்னால் நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்திக்கிறோம், பயன்படுத்திய பின்னால அதனுடைய என்ன அதனுடைய நிறமோ அல்லது அதனுடைய மனமோ அதனுடைய சுவையோ மாறல அப்படின்னு சொல்ல அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன செய்யலாம், அந்த தண்ணீரை மீண்டும் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் என்பதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் வந்து என்ன செய்யணும், மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்றால் உதவு செஞ்ச தண்ணியில் உதவு செய்யக்கூடாது, குளிச்ச தண்ணியில் குளிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய தண்ணீருடைய தன்மையே மாற்றிட்டுன்னு சொன்னால் அது வந்து அசுத்தமாயிடும். தண்ணீர் வந்து அசுத்தமாவதற்கு வந்து மூன்று நிபந்தனை தான் ஆகிது. என்ன மூன்று நிபந்தனை, ஒன்று வந்து அதனுடைய சுவை மாறுறது, சுவை வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து மாறுறது, அடுத்து நிறம் மாறுறது, நிறத்தை பார்த்தோன்னே வழங்க தண்ணீர் வந்து நிறம் மாறிட்டு, அடுத்தது வந்து அதனுடைய மனம் மாறுறது, வாசம் அதனுடைய தண்ணீருக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுவான வாசத்திலேருந்து வேற வாசம் வர்றது, சவுக்கார வாசமோ அல்லது வேற ஏதாவது வாசங்களோ ஏதாவது வருதுன்னு சொன்னால் அது என்ன செஞ்சுட்டு அது வந்து அசுத்தமாயிட்டுன்னு சொல்லி ஆகும். எனவே இது அல்லாமல் அது பாவிக்கப்பட்ட தண்ணி உதவி செஞ்ச தண்ணீரில் வந்து இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உதவி செஞ்ச தண்ணீரில் இது ஏதாவது நடக்குமா, அப்படி நடக்குதுன்னு சொன்னால் பள்ளி வாசலில் இருக்கக்கூடிய ஹவுஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அடிக்கடி ஒவ்வொரு வக்துக்கும் வந்து தண்ணீர் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வக்துக்கு மாற்றினாலும் போதாது, ஏன்னா ஒருத்தர் ஒரு சில தண்ணி வந்து ஹவுதுக்குள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எனவே வந்து அப்படி இந்த தண்ணீருடைய தன்மை மாறவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை வந்து பாவிக்கப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் கூட அதை வந்து மீண்டும் சுத்தம் செய்வதற்கு பாவிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். இந்த விஷயத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் வந்து என்ன செய்வார்கள், ஜனாபத்துடைய குளிப்பை அதாவது வந்து கடமையான குளிப்பை வந்து குளிப்பார்கள். அப்படி குளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் குளித்துட்டு மிஞ்சிய தண்ணீரில் வந்து ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் குளிப்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த தண்ணீருடைய நிலை மாறாத பட்சத்தில் வந்து அந்த தண்ணீரை வந்து பாவிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது சுத்தம் செய்யப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் கூட அதில் வந்து திருப்பி மீண்டும் சுத்தம் செய்வதில் பிரச்சனை கிடையாது என்பதை வந்து இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் வந்து சுத்தமான பொருள் வந்து தண்ணீருடன் கலந்து தண்ணீர் எனும் நிலை மாறிவிட்டால் அதை வந்து அந்த தண்ணீரை வந்து சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான பொருள் கலந்தாலும் கூட சுத்தமான பொருள் கலந்து தண்ணீரை வந்து தண்ணீருடைய நிலையை மாத்திட்டு அது சுத்தமான பொருளாக இருந்தாலும் கூட அந்த தண்ணீரை என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்த முடியாது என்பதை வந்து நாங்கள் விளைவிக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு குடிப்பானம், ஒரு ஜூஸ், ஒரு ஏதாவது ஒரு அதெல்லாம் சுத்தமானது தானே. அப்போ ஏதாவது ஒரு அப்படி சுத்தமான ஒன்று வந்து தண்ணீருக்குள்ளே விழுந்து தண்ணீருடைய தன்மையை மாற்று, தன்மை மாறலை. உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொட்டிப்பட்டால தண்ணீர் மாறலை, சுவை மாறலை, ஒரு பக்கெட்டில் தண்ணீர் இருக்குது அதுக்குள்ளே கொட்டிப்படிச்சு ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னால் அதை பயன்படுத்தலாம். ஆனால் சுத்தமான பொருளாக இருந்தால் இருந்தாலும் கூட அது உள்ள நுழைந்ததால அது தண்ணீருக்குள்ள கொட்டிப்பட்டதால தண்ணீருடைய தன்மை மாறிவிடுதுன்னு சொன்னால் அந்த பொருளை வந்து அந்த அந்த தண்ணீரை வந்து சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையை நாங்கள் என்ன செய்யணும், வினை கொள்ளணும். இந்த விஷயங்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து சோம்பேறித்தனம் பார்க்கக்கூடாது. இதில் வந்து மார்க்கம் என்ன காட்டுகின்றது, மார்க்கம் என்ன வரையறைகளை சொல்லியிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் அறிந்து அதன்படி செயற்பட வேண்டும். இல்லாமல் சோம்பேறித்தனமாக நம்மளோட வசதிக்கு மாறி சட்டத்தை எடுத்துட்டு போய்த்தரக்கூடாது, நம்மளோட வசதிக்கு மாறி சட்டங்களை திருப்பி கொண்டு போய்விடக்கூடாது என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அதே நேரம் அன்புக்கும் பெருமாள் அசுத்தம் கலந்துவிட்ட நீரை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. சுத்தம் கலந்த சுத்தமான பொருள் தண்ணீர் உள்ள கலந்து சுத்தம் சுத்தமான பொருள் வந்து தண்ணீருக்குள்ள சுத்தமான திரவம் ஏதாவது ஒன்று வந்து தண்ணீருக்குள்ள கலந்து அதனுடைய தண்ணீர் என்ற நிலையை மாற்றி விட்டேன்னு சொன்னால் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அசுத்தம் கலந்து விட்டேன்னு சொன்னால் அது விளங்காவிட்டாலும் கூட என்ன செய்ய முடியாது, அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தக்கூடாது. இது நீரினுடைய சுவையோ வாடையோ அல்லது நிறத்தையோ அந்த அசுத்தம் மாற்றி விடுமே ஆனால், மிக முக்கியமாக மாற்றி விடுமையானால் தான் என்ன செய்யக்கூடாது, அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த முடியாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ளணும். அப்போ சுத்தமான பொருள் கலந்தாலே நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அசுத்தமான பொருள் அசுத்தமான ஒன்று வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு தண்ணி பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கிறோம், ஒரு நம்ம ஒரு சின்ன புள்ள வந்து என்ன செஞ்சிச்சு, அதுக்கு அந்த தண்ணியை விளங்காமல் தண்ணிக்குள்ள என்ன செஞ்சுட்டு சிறுநீர் கழிச்சிட்டு, அப்போ அந்த மாதிரியான நிலைமையில வந்து என்ன செய்யணும், அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அதில் மிக முக்கியமாக வந்து அதனுடைய சுவையோ வாடையோ அல்லது நிறமோ வந்து அந்த அசுத்தத்தை மாற்றிவிட்டால் அதை என்ன செய்ய அந்த 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 தண்ணீருடைய அந்த நிலையை மாற்றிவிட்டேன்னு சொன்னால் அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த கூடாது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளும். அவற்றில் எதுவும் மாறவில்லையெனில் சுத்தம் செய்வதற்கு அதை பயன்படுத்துவது கூடும். ஆனால் அந்த தண்ணியில் வந்து புள்ள சிறுநீர் கழிச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, அதில் எந்த ஒரு மாற்றமும் வரலை, அதனுடைய நிறம் மாறல, அதனுடைய சுவை மாறல, அதனுடைய என்ன மனம் மாறல, இப்படி மாறலன்னு சொன்னா அந்த தண்ணி என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஒரு சக்கு மனசுல வந்து என்ன இதை எப்படி பயன்படுத்துறது, இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா தண்ணி இருக்குது அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணியை நம்ம கொட்டிட்டு அல்லது வேற ஏதாவதுக்கு என்ன மரங்களுக்கோ அல்ல செடிகளுக்கோ இதுகளுக்கு ஊத்துறதுக்கான தண்ணியை வச்சுட்டு நாங்க வேற தண்ணி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அதுல வந்து பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து சட்ட நிலை எப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை வந்து அசுத்தம் கலந்து அந்த அசுத்தம் கலந்ததன் மூலமாக அதனுடைய இயல்பு தன்மை தண்ணீருடைய இயல்பான நிலையை அது மாற்றவில்லை என்று சொன்னால், அதனுடைய சுவையோ அதனுடைய மனமோ அதனுடைய நிறமோ மாறவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமாக்குரியர்களை பாத்திரத்திலிருந்து குடித்து விட்டு மீதமாக உள்ள தண்ணீரையும் வந்து என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. குடித்ததுக்கு பின்னால் உள்ள மிஞ்ச தண்ணீரை வந்து அதை எடுத்து நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கோ சுத்தம் செய்யறதுக்கோ தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வந்து நாய் பன்றி குடித்த மீதமாக உள்ள தண்ணீரை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. நாய் பன்றி குடித்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள நாங்கள் தண்ணி வச்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள வந்து பூனை வந்து போகும், நாய் வந்து அப்படி வந்து போகாது. நாய் வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய முறையை வந்து இஸ்லாம் சொல்லவும் இல்லை, அப்படி வளர்க்கக்கூடாது. நாய் அப்படி நாய் நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மளுக்கு இருந்தால் கூட தூரமாக வைத்து தான் நாயை வளர்க்க வேண்டும். அது வேட்டைக்காக வேண்டி அல்லது பாதுகாப்புக்காக வேண்டி நம்மளுடைய என்ன விலங்குகளை பாதுகாப்புக்காக இப்படி செய்யலாம். ஆனால் பூனையை பொறுத்தவரையில் வந்து வீட்டை வச்சே வளர்க்கலாம். பூனை வந்து மனிதனோட வந்து மிகவுமே அதாவது நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் வீட்டில் தண்ணி வச்சுக்கிறோம், ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிறோம், பூனை வந்து அதில் குடிச்சிச்சா இல்லையான்ற நம்மளுக்கு தெரியும், குடிச்சிருக்கோம், குடிக்க வாய்ப்பு கூட இருக்குது. ஆனாலும் வந்து அந்த தண்ணியை நம்மளை பயன்படுத்தலாம்னு சொன்னால் பயன்படுத்தலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அந்த அது பூனை குடிச்சதுக்காக வேண்டி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாயோ பன்றியோ குடித்து மீதமான தண்ணீரை வந்து என்ன செய்ய முடியாது, அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த முடியாது. இது அல்லாத பிராணிகள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த பிராணி குடித்து விட்டு மிஞ்சின தண்ணீராக இருந்தால், உதாரணத்துக்கு ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு இதில் இருக்கிறார், ஒரு பாலைவனத்திலேயோ அல்லது ஒரு மேய்ச்சல் நிலத்திலே இருக்கிறார். அவர் வந்து இருக்கிற தண்ணி அவருக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, இருக்கிற தண்ணி என்னன்னு சொன்னால் அவருடைய ஆடுகள் தான் ஆகிது, அது குடிச்சிட்டு மிஞ்சின தண்ணி இருக்குது, அந்த தண்ணியால் உதவெடுக்கலாம்னு சொன்னால் உதவெடுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து சுத்தமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஆடு மாடு குடிச்சதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அந்த தண்ணியை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வந்து சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். ஆனால் மிக முக்கியமான நாய் பன்றி குடித்த அந்த மீதமான தண்ணீரை நம்ம பயன்படுத்த முடியாது என்பதை வந்து விளங்கிக்கொள்ள வேண்டும்.